திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். வானை காவில் வெண்மதி மல்கு பொல்கு வார் சடை, தேனை காவில் இன்மொழி தேவி வாகமாயினான். ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. எல்லாமல்ல திருவானைக்காவலிலே எழுந்தருளி கருணை புரிந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஜம்பகேஸ்வர பெருமானினுடைய இணையடையை மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். திருமந்திர தொடரினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 தந்திரத்திலிருந்து சில ஆன்மீக செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு 8 தந்திரத்திலிருந்து சில கருத்துக்களை இறைவன் உணர்த்தியதை சிந்திப்போம். திருமந்திரம் மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் பொதுமையான கருத்துக்களை உள்ளடக்கி விஞ்ஞான அடிப்படையில் அவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளுவர் போன்ற ஞானியர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய நூலாக திருமந்திரம் இருந்தது. இப்பொழுதும் உலகத்தில் வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டும் நூலாக திகழ்கிறது. இந்த நூலினை நாம் சிந்திப்பது என்பது இறைவன் நமக்கு அளித்த மிக பெரிய பேறு என்று நாம் கருத வேண்டும். நம்முடைய உடலிலே உயிர் இருக்கிறது, ஆனால் அந்த உயிரை யாரும் பார்த்ததில்லை. உயிர் ஒரு அறிவுடைய ஒரு பொருள் இருக்கிறது. இந்த உயிர் இருக்கிறது என்று நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உடலினுடைய அசைவை மட்டும் வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியுமே அன்றி யாருமே உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உயிரினுடைய நிலைகளை பற்றி காரண நிலைகள், காரிய நிலைகள் முழுமையாக பேசக்கூடிய பகுதி சுப்ர ஆகமம் என்ற ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நாம் 8 தந்திரத்தின் வழியாக நாம் சிந்திக்கப் போகின்றோம். உயிர் இருக்கிறது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது சூக்குமமாக கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கிறது. அது சூக்கும சித்து. சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள். அப்போ இறைவனை பார்க்கின்ற பொழுது இந்த சூக்கும சித்தாக இருக்கக்கூடிய உயிரை விட இன்னும் நுண்ணியது இறைவன். அப்ப இறைவனை அதிசூக்கும சித்து என்று சொல்ல வேண்டும். அதாவது இறைவனையும் உயிரையும் நாம் ஒப்பு நோக்குகையில் இறைவன் அதிசூக்கும சித்தாகவும் இந்த உயிரானது சூக்கும சித்தாகவும் கொள்ள வேண்டும். இந்த உயிரினுடைய நிலைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறான். உயிரை இறைவன் படைக்கவில்லை, உயிர் அனாதியாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் எப்பொழுதிலிருந்து இறைவன் இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிர்களும் இருக்கின்றன. அந்த உயிர்க்கு இந்த உயிர் பக்குவப்படுவதற்காக இந்த உடலை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். அப்பொழுதுனால் இது நாம் வந்து பல பிறவிகளை எடுத்து எடுத்து வந்திருக்கின்றோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்று நம்முடைய மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலே பார்க்கலாம். இது பல பிறவி. இது எத்தனையாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. பல பிறவிகள். இப்போ இந்த உயிரானது ஏதோ ஒரு ஒரு ஸ்டேஜில் முதல் பிறவி எடுத்திருக்கும். அப்ப முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு பேரு கேவல நிலை என்று பெயர். இப்ப இறை இந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா காரண நிலையில் மூன்று, காரிய நிலையில் மூன்று அப்படி பிரிக்கணும். அப்ப காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைன்னு சொல்கிறோம். அப்படி காரியப்படுகின்ற பொழுது பிறவி எடுத்த பின்பு அதற்கு ஒரு ஐந்து அவத்தைகள், ஐந்து நிலை வேறுபாடுகள் உண்டு. அதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்று சொல்லுகின்றோம். இப்போ இந்த உயிர் காரணத்தில் காரநிலையில் அனாதி கேவலம் என்று பெயர். அதாவது முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு இந்த உயிரானது எப்படி இருந்தது என்று நாம் சிந்திக்கணும். அதான் இந்த திருமந்திரத்தில் உள்ள பாடல்களை நாம் மிகவும் நுணுகி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் அதிலே விஞ்ஞான உண்மை புலப்படும். இந்த உயிரானது ஒரு இருட்டு அறையில் கண்ணில்லாத ஒரு குருடன் இருப்பது போல ஆணவம் என்ற அழுக்கிலே சிக்கிக்கொண்டு இருந்தது. இறைவன் அதிலிருந்து நமக்கு மீட்டெடுத்தான். அந்த உயிரை மீட்டெடுத்து நமக்கு இந்த உடலை, அதாவது அந்த அதுக்கு பேர் ஐந்தொழில் பேர், சூக்கும் ஐந்தொழில் செய்துவிட்டு பின்பு தூள் ஐந்தொழில் வழியாக நமக்கு இந்த இறைவன் நமக்கு இந்த உடம்பை படைத்தான். அப்போ அந்த கேவலம் என்ற நிலையிலே உயிர் எப்படி இருந்தது என்று கேட்டால் அந்த உயிருக்கு அப்பொழுது அறிவு இருக்காது. அந்த உயிருக்கு உடல் இருக்காது. ஆர்வம் போன்ற குணங்கள் இருக்காது. அந்த உயிருக்கு தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்காது. செயல் இருக்காது. இந்த போக போக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஒரு மயங்கிய நிலையில் இருக்கும், ஆணவத்தில் மூழ்கிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலையில் இருந்தது அந்த கேவலத்தில். அதன் பிறகுதான் அது இறைவன் அதற்கு ஒரு உடம்பை படைத்தான். படைத்து அந்த வினைகளுக்கு ஏற்ப, அங்கே ஒரு வினைகள் இல்லை, அங்கே முதன் முதலாக அந்த ஆன்மா அது உயிர் ஆணவத்தை பற்றி இருந்த நிலையில் அந்த வன்மை மென்மை காரணமாக அதற்கு சூக்கும உடம்பு கொடுக்கப்பட்டு சூக்கும உடம்பிற்கு பின்பு அது ஸ்தூல உடம்பு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த உயிரினுடைய வரலாற்றினுடைய ஆரம்பம். அந்த கேவல நிலை என்று சொல்லக்கூடிய ஆணவ சிறையிலே அறிவின்றி அமுக்தன், அறிவு இல்லாத ஒரு நிலை, சிந்திக்கக்கூடிய திறன் அந்த உயிருக்கு இல்லை. அராகாதி சேரான். அராகம் என்றால் விருப்பம் என்று பொருள். இந்த உயிருக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்பொழுது இல்லை. குறியொன்றும் இல்லா, அந்த ஒரு எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் இந்த உயிரானது நித்த பொருள். எப்படி இறைவன் நித்த பொருளோ அதே போன்று உயிரும் நித்த பொருள். எந்த கருவிகரணங்களோடும் கூடவில்லை, என கருவிகரணங்கள் இல்லை. கூடான் கலாதி. கலாதி என்று சொன்னால் கலையை ஆதியாக உடைய கரணங்கள், கருவிகரணங்கள். அதை நம்ம கலாதி என்று சொன்னால் கலை, வித்தை, அராகம், புருடன், மாய என்று சொல்லக்கூடிய ஐந்தும் கூட்டு. இந்த காலம் நியதி தனி. இந்த கலாதி என்று சொன்னால் இந்த கலைகளை ஆதியாக உடைய கருவிகள், அகக்கருவிகள்னு பேர். இது எல்லாம் சேரவில்லை. செரியும் செயல் இல்லான், ஒரு விதமான செயலும் இல்லை. தினக்கற்றல் இல்லோன். தினக்கற்றல் என்று சொன்னால் ஒரு ஆய்வு, ஒரு நிசிந்தனா சக்தி இல்லை. கிரியன் என்று சொன்னால் மயக்க நிலை. கிரியன் மலவியாபி கேவலந்தானே. மலவியாபினா ஆணவம் என்ற அழுக்கிலே அறியாமையால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலை. இதை நம்மளுடைய சாத்திரங்கள் சிவஞான சித்தியாரில் இந்த பாடலுக்கு உள்ள விளக்கமாக அவர் இந்த பாடலிலே அருளியிருப்பார். சிவஞான சித்தியாரிலே இந்த உயிரினுடைய கேவல நிலையில் எப்படி இருந்தது என்று உயிரினுடைய நிலையை அவர் பட்டியல் போட்டு காட்டுகின்றார். அறிவிலன், அமூர்த்தன், நித்தன், அராகாது குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்கள் இல்லான், குறியிலன், கருத்தா அல்லன், போகத்திற்கொள்கையில்லான், பிரிவிலன், மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. அப்ப திருமந்திரத்தில் நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அதே கருத்தையே சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப இருட்டறையில் ஒரு கண் இல்லாத ஒரு குருடன் எப்படி இருந்தாரோ அதுபோல இந்த அந்த ஆன்மாவானது ஆணவத்தில் மூழ்கியிருந்த நிலை. அப்ப அதற்கு பிறகுதான் நம்ம கருவிகரணங்கள் இறைவன் நமக்கு கொடுத்தான். இந்த உயிர் நம் போன்ற உருவத்தை அடைகிறது, உடலை பெறுகிறது. உடலை பெறுகின்ற பொழுது அந்த உயிருக்கு என்ன நிலை என்றால் சகல நிலை என்று பெயர். இந்த கலைகளோடு கூடிய நிலை. அப்போ ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள், அது 36 தத்துவங்கள்னு சொல்லுவோம். அந்த 36 தத்துவங்களோடு கூடிய நிலை. இது 60 தாத்வீகம்னு இருக்கும். அப்போ 96 எல்லாவற்றோடும் கூடிய நிலைக்கு பிறகு சகல நிலை என்று பெயர். நாம் இப்பொழுது சகல நிலையைத்தான் இருக்கிறோம். இப்போ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, உடல் இருக்கின்ற வரை இதுக்கு சகல நிலைன்னு பேர். இந்த உடல் நீங்கிய பிறகு இந்த ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை சேரும். அப்பொழுது ஆன்மா சுத்தமாக இருக்கும். ஆணவம், கண்மம், மாய என்ற மூன்று மலங்களும் நீக்கப்படும். இந்த சுத்தப்பட்ட இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனுடைய திருவடி அடைகின்ற பொழுது அதற்கு பெயர் சுத்த நிலை. இப்படி கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று இந்த ஆன்மாவுக்கு மூன்று நிலைகள் உண்டு. இந்த ஆன்மா காரியப்படுகின்ற பொழுது, இந்த உடலோடு சேர்ந்த பொழுது, இந்த சகல நிலையிலே இந்த உயிர் ஒரு நிலை வேறுபாடுகளை அடையும். இதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்று ஐந்து நிலைகள் உண்டு. இதையே வடமொழியில் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்று ஐந்து பெயர்கள். அப்போ இந்த உயிரானது கருவிகரணங்களோடு சேருகின்ற பொழுது அறிவு விளக்கம் பெறும். கருவிகரணங்களோடு சேராமல் இருக்கின்ற பொழுது அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த உயிரானது தங்கி இருக்கும். இப்ப நனவு பூர்வ மத்தியில், கனவு கண்டம், உறக்கம் மார்பு பகுதி அநாகதம், பேருறக்கம் நாபிஸ்தானம், உயிர்ப்படக்கம் மூலாதாரம். இப்படி இந்த உயிரானது இந்த ஒவ்வொரு இடங்களிலும் தங்கும். அப்படி தங்குகின்ற பொழுது இந்த உயிரானது சில கருவிகரணங்களோடு தொடர்பில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 35 கருவிகளோடு அந்த உயிரானது சேர்ந்திருக்கின்ற பொழுது அதுக்கு நனவு நிலை என்று பெயர். 10 கருவிகளை விட்டு நீங்கிய பின்பு அந்த உயிர் அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அப்பொழுது 25 கருவிகளோடு கூடியிருக்கும். அதன் பிறகு 3 கருவிகளோடு கூடியிருக்கும், அது உறக்கம். 2 கருவிகளோடு கூடியிருக்கின்ற பொழுது பேருறக்கம். 1 புருடன் அதோடு மட்டும் இருக்கின்ற பொழுது அங்கே உயிர்ப்படக்கம், அந்த உயிர் தனியாக செல்றுதல். அந்த பிராணவாயு புருடன் அப்படிங்கிறது வந்து பேருறக்கத்தில் இருக்கும், உயிர் தனியாக செல்லுகின்ற பொழுது அங்கே உயிர்ப்படக்கம். இப்படி கருவிகரணங்களோடு உயிரானது தொடர்பு படுவதை வைத்து கொண்டு இந்த உயிரானது 5 அவத்தைகளை அடையும். இது 5 அவத்தை என்று பெயர். இந்த 5 அவத்தைகளை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி திருமந்திரத்தில் 8 பகுதி, 8 தந்திரத்தில் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினுடைய அளவை பற்றி ஒரு பாடலிலே உண்டு காணப்படுகிறது. இந்த உயிர் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்னதாக இருக்கும். இந்த பசுமாட்டினுடைய அந்த முடி, பசுமாட்டு வாலினுடைய ஒரு முடி எடுக்கணும். அந்த முடியை வந்து 100 கூறாக போட வேண்டும். அதில் ஒரு கூறு, அந்த ஒரு கூரை எடுத்து அதில் 1000 கூறு போடணும். அப்போ ஒரு முடியினுடைய 100,000 கூறு. 100,000 கூறுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்க வேண்டிதான். இதுதான் ஒரு உயிரினுடைய அளவு என்று திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் திருமூல சொல்லுகின்றார். கண்ணுக்கு தெரியாத உயிர், ஆனால் அந்த உயிருக்குள்ள தான் நம்முடைய நாம் செய்த வினைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. இதில் இந்த பாடல் சொல்லுறப்பங்க, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயிர் 100 கூறிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு அந்த ஒரு முடியை எடுத்து அதை 100 கூறு போடணும். மேவிய கூறது 1000 ஆயினாய், 1000 ஆயினாய். அப்போது அந்த 1.5 ஆகணும். ஆவியின் கூறு 100,001. அப்போ அந்த உயிரினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கே தெரியாது. இது உயிருக்கு உள்ள அளவை குறிப்பிடுகிறார்கள். இது ஆன்மாவினுடைய பயணம் அப்படிங்கிற சொல்லுகின்ற பொழுது நம்ம கேவல நிலையிலிருந்து வந்து சகல நிலையை கடந்து அதுக்கு பிறகு இறைவனுடைய திருவருள் பெற்று இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வரை ஒரு ஆன்மாவினுடைய பயணம். இந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முக்தி நிலையை அடைய வேண்டும். முக்தி நிலையை அடைவதற்கு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இது ஒரு பாடலில் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்று ஒரு பாடல். ஓ, ஒரு யானையினுடைய வடிவம், அது மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட யானை, ஒரு யானை வடிவத்தில் வைத்து, யானை அந்த அளவு பெருசாக பெரிதாக வைத்து, அதையே அந்த வண்ணங்கள் தீட்டி பார்க்கறதுக்கு யானை நிற்கிற மாதிரியே இருக்கும். நாம் எங்கே கண்ணால் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே பார்த்தா ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்தப்பட்டது மரத்தால் செய்யப்பட்ட யானை. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது யானை என்ற வடிவம் தெரிகிறது, ஆனால் அங்கே மரம் தெரியவில்லை. ஆனால் மரம் அது உள்ளிடாக இருக்கிறது. காரணமாக இருப்பது அங்கே வந்து மரம்தான். ஆனால் அது காரியப்பட்டு காரியமாக தெரிகிறது, வெளியில் வந்து யானையாக தெரிகிறது. அப்போ யானையை பார்க்கின்ற பொழுது அங்கே மரம் தெரியவில்லை. அதே போல் உலகம் முழுவதும் இறைவன் இருக்கிறான். ஆனால் நான் இறைவன் காரணமாக இருக்கிறான் உலகம் முழுவதும். ஆனால் அந்த உலகம் முழுவதும் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை பஞ்சபூதங்கள், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தெரிகின்றன. இது இந்த கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அதை அதுக்கு உள்ளீடாக இருப்பது எது என்று கேட்டால் இறைவன். எப்படி அந்த மரத்திற்கு யானை தெரிகிறது ஆனால் மரம் தெரியவில்லை, பஞ்சபூதங்கள் தெரிகின்றன இறைவன் தெரியவில்லை, அந்த யானைக்கு மரம் காரணம், பஞ்சபூதங்களுக்கு இறைவன் காரணம், அந்த யானை மரத்தை மறைத்திருக்கிறது, பஞ்சபூதங்கள் இறைவனை மறைத்திருக்கின்றன. நாம் உள் அந்த கிட்ட போய் பார்த்து இது மரத்தால் செய்யப்பட்ட யானை என்று நாம் சொல்லும் போல தொட்டு பார்க்குறோம். அந்த யானையை பார்க்க, அந்த யானை உருவத்தை பார்க்குறோம், அது ஆடலை அசையலை அப்படியே இருக்குது. ஓஹோ, இது மரத்தால் செய்யப்பட்ட யானை அப்போ நாம் முடிவுக்கு வர்றோம். அதே போல் இந்த பஞ்சபூதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு உள்ளீடாக இருப்பது இறைவன். அப்படித்தான் நம்ம இறைவனை பார்க்கணும். முழுவதும் உள்ளே பரவி இருக்கிறான், மறைந்திருக்கிறான், கலந்திருக்கிறான். இதே இந்த ஒரு பாடல், அழகான பாடல். அதனால தான் இந்த விஞ்ஞானப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்போ இந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த யானையை பார்க்கும்போது மரம் தெரியல, ஆனால் அந்த மரத்தில் மறைந்திருக்கிறது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரம்ன்ற கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுளை மறைத்தது பார் என்று சொன்னால் உலகம் அர்த்தம், பார் முதல் பூதங்கள். ஆனால் அந்த பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இவையெல்லாம் அதிலே அடங்கி இருக்கின்றன. இப்போ அது ஒரு அழகாக சொல்லலாம். இப்போ தங்க நகை இருக்கும், நகையெல்லாம் செய்வாங்க, ஆனால் வளையல் செய்வாங்க, செயின் செய்வாங்க, மோதிரம் செய்வாங்க, இது மாதிரி பல வடிவங்களில் இந்த நகைகளை செய்வாங்க. ஆனால் எதை வச்சு செஞ்சுருக்காங்க? ஒரு பொண்ணை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த நகையை பார்க்கிறார்களே ஒழிய நகைக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய பொண்ணை பற்றி யாரும் கவலைப்படலை, நகையை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நகைக்குள் பொன் மறைந்திருப்பது போல இறைவன் உலகெங்கும் மறைந்திருக்கிறான். இத அதனால் உலகத்தை பார்த்தால் இறைவன் தெரியாது, இறைவனை உணர்ந்தால் உலகம் தெரியாது. இதுதான் இந்த இதுக்கு பேர் இது தமிழில் எடுத்துக்காட்டு உவமையனின்னு சொல்லுவாங்க. ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்குவது. அப்புறம் இந்த பதி பசு பாசம் என்று நாம் சொன்னோம். இது பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் அது ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய நிலை அதெல்லாம் ஜடம் எப்படின்னு சொம்ப சொன்னோம். பதிப்பசு பாசம்னு சொன்னோம். அந்த பதிப்பசு பாசல பதியினை போல் பசுபாசம் அனாதி. இப்போ பதி அனாதி, பசு அனாதி, பாசம் அனாதி என்று நம்ம எல்லாமே மூன்றுமே எப்பொழுதும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் நம்ம கொடுத்தோம். இப்போ அந்த விளக்கத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நுட்பம் நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு உண்டு, சிற்றறிவுன்னு பேர். அந்த இறைவனுக்கு உள்ள அறிவு பேரறிவு. இப்போ அறிவு, அறிவு என்ற அறிவும் அனாதி. எவ்வளவு ஆழம் பாருங்க. அறிவு ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, ஆனால் இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியும். சிற்றறிவு தான் இறைவனடிவு பேரறிவும் பேராற்றலும் உடையது. இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு கிடையாது, ஆனால் இன்பமும் துன்பமும் ஆன்மாவுக்கு உண்டு. ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே இறைவனுக்கு சொல்றது. இப்போ இது அறிவு, அறிவு என்ற அறிவும் அனாதி. அப்போ இந்த உயிரே அனாதியாக இருக்கின்ற பொழுது உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலெட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அனாதிதான். அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி. இப்போ அறிவுக்கெல்லாம் அறிவு பேரறிவு, பேரறிவும் பேராற்றலும் இருந்தவன் இறைவன். அந்த இறைவனும் எப்பொழுதும் உள்ள பொருள், அதுவும் அனாதி. அறிவினை கட்டிய பாசம் அனாதி. இப்போ பாசம் என்று சொன்னால் நம்முடைய வந்து மும்மல அழுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, செம்பில் களிம்பு போல இந்த உயிரில் ஆணவம் இருக்கும். செம்புன்னு இருந்தால் களிம்பு இருக்கும், உயிர்னு இருந்தால் ஆணவம் இருக்கும். அந்த ஆணவத்தை நீக்கணும். இப்போ ஆணவத்தை நீக்க நீக்க தான் நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும், ஆன்மாவுக்கும் ஞான பிரகாசம் கிடைக்கும். அதுதான் இறை வழிபாடு தேவைன்னு சொல்கிறது. தினசரி தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். ஒரு செம்பு பாத்திரத்தை தினந்தோறும் அது தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் அந்த களிம்பு தெரியாமல் இருக்கும். அது மாதிரி அந்த ஆன்மா சுத்தப்படுத்தணும்னு சொன்னோம்னா தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். இப்போ ஒரு ஒரு நெல்லுன்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு நெல்லுன்னா ஒரு உள்ள அரிசி இருக்கும். இந்த அரிசியை வந்து நம்ம உயிராக நினச்சிக்கணும். அந்த அந்த அரிசியை வந்து மூணு பொருள்கள் மூடி இருக்கும். மேலே முழுவதும் மூடி இருக்கு பார்த்தீங்களா, கவராக இருக்கும். முழுக்க மூடி இருக்கிறது ஆணவம், அதான் உமிங்கிறது. அப்போ உயிரை ஆணவம் மூடி இருக்கிறது, தான் என்ற எண்ணம், யான் என்னும் செருக்கு, சுயநலம், இதெல்லாமே இதெல்லாமே வந்து ஆணவத்திற்கு உட்பட்டவை. இந்த நெல்லு, இந்த நெல்லுக்கு உமி இருக்கும், உமிக்கும் பக்கத்தில் தவிடுன்னு இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவிட்டை யாரும் பார்க்கறது கிடையாது, அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக தீட்டி விட்டுருவாங்க மிஷினில் கொடுத்து. அந்த அந்த நெல்லுக்கு அந்த அரிசிக்கு மேலே சின்னதாக அந்த சேவப்பாக ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தவிடுன்னு பேர். அந்த தவிடுங்கிறது மாயை. அந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குருத்து மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அதுதான் வினை கண்மம்னு பேர். அது அந்த அது வந்து அதை வறுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அது நெல் முளைக்காது. அது ஒரு அரிசின்னு இருந்தால் ஒரு உமி இருக்கும், ஒரு தவிடு இருக்கும், ஒரு குருத்து என்று சொல்லக்கூடிய முளை இருக்கும். இப்போ ஆணவம் கண்ம மாய் என்பது இந்த மூணுமே உயிரை கவர உயிரை பொருத்தி இருக்கின்றன. இந்த மூணும் நீங்கினாதான் அரிசி ஆகும். அதே போல் இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால்தான் ஆன்மா சுத்தமடையும். இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் எத்தனை என்று பார்க்கணும். பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் முதல் பாடம் கடவுள் ஒன்று உயிர்கள் பல, இதுதான் முதல் நாள் பாடம். இப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர்ங்கிறார் திருவள்ளுவர். பல்லுயிர்னா நிறைய உயிருங்கிறார். இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை இயற்றும் பொழுது திருமந்திரத்தினுடைய கருத்துகள் அங்கே இருந்தன. அதனால தான் சொன்னேன், பல ஞானியர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய நூல் திருமந்திரம்.